இந்த காலப்பகுதிய நாம COVID-19 அது ஆக்கிரமிப்பு செய்து, அதாவது முழு உலகத்தையுமே ஆக்கிரமிப்பு செய்து எல்லோரையும் பயத்திலையும் நடுக்கத்திலும் வைத்திருக்கிற காலங்களா சொல்லுவோம், சொல்லலாம். ஹிட்லர் ரொம்ப காலத்துக்கு முன்பாக, இரண்டாவது உலக போர் காலத்துக்கு முன்பாக ஒவ்வொரு நாடாக ஆக்கிரமிப்பு செய்து அந்த நாடுகளை எல்லாம் கைப்பற்றி முழு உலகத்தையும் பயத்தில் வச்சிருந்தான். அப்ப கூட அந்த ஹிட்லருடைய ஆக்கிரமிப்பு அதிகமாக ஐரோப்பாவையும் ரஷ்யாவையும் பாதித்த பொழுதும் மற்ற நாடுகளுக்கு அவன் போகல. ஆனா இந்த COVID-19 உலகத்தின் பல நாடுகளுக்கு போய் எல்லாரையுமே பயமுறுத்தி வச்சுக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் நம்ம படுக்க போய் காலையில எழும்புகிற பொழுது நம்முடைய நினைவுகள் அதிகமா இந்த கொரோனா வைரஸை பற்றியதாக இருக்கிறது, அதை யாரும் மறுக்க முடியாது. அதனாலதான் அடிக்கடி கூட மீடியாவிலையும் நாட்டு தலைவர்களை எல்லாம் இது ஒரு அன்பிரசிடென்டட் டைம் அப்படின்னு சொல்லுகிறாங்க. உலகத்துல இப்படியான ஒரு காரியத்தில் இந்த அளவுக்கு பாதகம் செய்து கொண்டிருக்கிற ஒன்றை அவர்கள் தங்களுடைய வாழ்நாளில் பார்த்ததில்லை. ஒவ்வொரு நாடுகளாக தங்களுடைய போர்டர்ஸ் எல்லாம், எல்லைகளை எல்லாம் மூடுறாங்க. அந்த கூட்டத்தில் ஏனைய நாடுகளும் ஒவ்வொரு நாளும் ஜாயின் பண்ணி கொண்டு இருக்கிறது. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்ற ஆண்டவர் அறியாத மக்கள் மிகவும் நடுக்கத்தோடு வாழ்ந்து வருகிறார்கள். அவளுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. அவருடைய இருதயத்தை பயம் ஆண்டு கொண்டிருக்கிறது. அவர்கள் நடுக்கத்தில் இருக்கிறாங்க. அவளுக்கு இந்த நேரத்தில் அதிகமான நம்பிக்கை எதுவும் இல்லாம இருக்கிறது. எது எதுலெல்லாம் இதுக்கு முன்பு நம்பிக்கை வைத்திருந்தார்களோ அதை எல்லாமே இந்த COVID-19 அவர்கள் கையில இருந்து எடுத்துருச்சு. ஸ்டாக் மார்க்கெட்ல அதிகமா பணம் போட்டு அதுல நம்பிக்கை வைத்திருக்கிறவன் இன்னைக்கு கலங்கி போயிருக்கிறான். பெரிய பெரிய பிசினஸ் எல்லாம் நடத்தி கொண்டிருந்தவன் இன்னைக்கு நடுக்கத்தோடு இருக்கிறான். இன்றைக்கு ஆப்பிள் உலகத்துல இருக்கிற எல்லா ஸ்டோர்ஸையும் மூடுனதா கேள்விப்பட்டிருக்கிறீங்க. ஆகவே இது யாரையுமே விடாம ஒரு பயத்தையும் நடுக்கத்தையும் இந்த COVID-19 ஏற்படுத்தி கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். பொதுவாகவே இன்றைக்கு உலக மனிதர்களை அதிகமாக பிடித்திருப்பது பயமும் நடுக்கமும் தான். நான் வந்து இந்த காலங்கள்ல வெளியில போக முடியாது, உங்களை போல எனக்கும் வீட்டு சிறைவாசம் தான். இருந்தாலும் கூட ஒரு 6 மணிக்கு வெயில் குறைகிற பொழுது நான் எக்ஸசைஸ் செய்வதற்காக என்னை வீட்டை சுத்தி அழகாக அமைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு ஓடுவதற்காக இருக்கிற பாதையில நான் ஜாகிங் செய்வது வழக்கம். அப்படி போகிற போது எதிரில் யாராவது வந்தா, அதிகமா ஒருத்தரும் இல்லை, அவங்க ஒரு 3 அடி தள்ளி போறத பாக்குறேன். யாருமே இப்ப நின்னு பேசுறது இல்ல, மனுஷனை விட்டு விலகி இருக்க பாக்குறாங்க. ஏன், எல்லாருடைய நினைவும் இந்த COVID-19 ஆகிய இந்த கொரோனா வைரஸ்ல தான் இருக்குது. ஆனா அதே நேரம் ஆண்டவருடைய மக்களை எடுத்து பார்ப்போம், அங்க வித்தியாசமான காரியத்தை பார்க்கிறோம். ரட்சிப்பு அடைந்திருக்கிற மக்களுடைய இருதயத்துல, அதாவது உண்மையாகவே தேவனை சுவாசிக்கிறவருடைய இருதயத்துல பயம் அவர்களை ஆளுவதில்லை. அவர்கள் இயேசு கிறிஸ்துவில ஆறுதல் அடைகிறார்கள், இயேசு கிறிஸ்துவில தங்கி இருக்கிறார்கள். அந்த ரட்சிப்பை கொடுத்த அந்த தேவனை நோக்கி அவர்களால பார்க்க முடிகிறது. ஈவன் இந்த நேரத்துல இப்படியான ஒரு எல்லோரையும் பயம் ஆண்டு கொண்டிருக்கிற இந்த இருளான ஒரு காலப்பகுதின்னு சொல்லுகிற நேரத்திலும் எந்த விதமான ஒரு நம்பிக்கையும் மனிதனுக்கு இல்லாமல் இருக்கிற நேரத்திலும் தேவனுடைய மக்கள் பரலோகத்தை நோக்கி பார்க்க முடிகிறது. அந்த பரலோகத்து தேவனுடைய சமாதானத்தை அவர்கள் அனுபவிக்க கூடியதாக இருக்கிறது. அந்த காரணத்தினாலே, அந்த தேவனுடைய சமாதானம் அவர்களுக்கு இருப்பதனாலே அவர்கள் நடுங்காமலும் பயப்படாமலும் அமைதியாக இருக்க முடிகிறது. அவர்களால தெளிவாகவும் சிந்திக்க முடிகிறது. ஆம், இப்ப இருக்கிற இந்த காலப்பகுதி ஒரு வித்தியாசமான காலப்பகுதி தான். இருந்த பொழுதும் தேவனுடைய மனிதர்கள் அவர்கள் வந்து ஏங்கி போயிருக்கல, தட முடியலன்னா அவங்க பிச்சிடல, அவர்கள் சமாதானத்தை, தேவனுடைய சமாதானத்தை இந்த நேரத்திலும் கூட, இந்த மோசமான ஒரு காலகட்டத்திலும் கூட அனுபவிக்கிறார்கள். நம்ம கிறிஸ்தவ சபை வரலாற்றுல இப்படியான பயங்கரங்கள் நடந்திருந்த காலப்பகுதியிலும் தேவ மனிதர்கள், தேவனுடைய பிள்ளைகள் அந்த சமாதானத்தை அனுபவித்திருந்தார்கள். அந்த தேவனுடைய சமாதானத்தை தான் இன்னைக்கு நான் பேச போகிறேன். அதை பற்றி உண்மையாகவே இந்த நேரத்துல அதை நினைச்சு பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். நாம கூட ஒரு கிறிஸ்தவர்களாக இருந்த பொழுதும் இப்படியான ஒரு பிரச்சனையான காலப்பகுதியில தான் அதிக வேத சத்தியங்களை நம்ம யோசிச்சு பார்க்கிறோம். இதுக்கு முந்தி அவ்வளவு தூரம் கவனம் செலுத்தாத காரியங்களை எல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கறது அது வழக்கம், அது மனித இயல்புன்னு சொல்லலாம். ஆகவே இந்த தேவனுடைய சமாதானத்தை பற்றி நம்ம இந்த நேரத்துல சிந்தித்து பார்ப்பது மட்டுமல்ல, ஆராய்ந்து பார்ப்பது மட்டுமல்ல, அந்த தேவனுடைய சமாதானத்தை அனுபவிக்கிறவர்களாக அந்த சமாதானம் நமக்கு எவ்வளவு பெருசுங்கிறத யோசித்து நம்ம ஆனந்தப்படணும். இந்த தேவனுடைய சமாதானத்தை குறித்து தான் பவுல் அப்போஸ்தலன் இந்த பிலிப்பியர் 4:7 சொல்லி தேவனுடைய மக்களுக்கு ஆறுதல் அளிக்கிறார். அந்த பிலிப்பியர் 4:7 பாருங்க, அங்கு சொல்லுகிறது, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும். அதுதான் அந்த வசனம். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும். இப்ப இந்த வசனத்திலிருந்து மூன்று காரியங்களை முக்கியமாக இந்த நேரத்தில் பார்க்க விரும்புகிறேன். இதுல முதலாவது இந்த தேவனுடைய சமாதானத்தின் ஊற்றை குறித்து பார்க்கணும். அதாவது ஆங்கிலத்தில் சொல்ல போனா ஒரு ஃபவுண்டன் அல்லது ஒரு சோர்ஸ். இந்த தேவனுடைய சமாதானம், பவுல் சொல்லுகிற இந்த தேவனுடைய சமாதானம் எங்கிருந்து வருகிறது, எங்கிருந்து வருகிறது என்பதை பார்க்க வேண்டும். இப்ப இதுல பவுல் சொல்லுகின்ற இந்த தேவ சமாதானம், அப்படித்தான் உங்களுடைய வேத புத்தகத்திலும் இருக்கிறது, ஒரே வார்த்தையா தேவ சமாதானம்னு இருக்கிறத பார்க்கிறோம். ஆங்கிலத்துல தி பீஸ் ஆஃப் காட். அப்ப அந்த பீஸ கடவுளோடு இணைக்கின்ற ஒரு சின்ன வார்த்தையாக ஆஃப் என்ற வார்த்தை அங்க வருகிறத பார்க்கிறோம். இது வந்து இந்த வார்த்தையை கிரேக்க மொழியில அந்த வசனம் எழுதப்பட்டிருந்த பொழுது கிராமர் இலக்கண அடிப்படையில பொசசிவ் ஜெனட்டிவ்னு சொல்லுவாங்க, அந்த சின்ன ஆஃப் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தை. அதாவது இது எதுக்காக இருக்குன்னு சொன்னா, இது இந்த சமாதானம் யாருடைய சமாதானம்னு அது காட்டுகிறது. இது தேவ சமாதானம் என்று நம்முடைய தமிழ் வேதத்துல எழுதியிருக்கு. அது இன்னொரு விதத்துல, சரியான விதத்துல சொன்னா, தேவன் உடைய சமாதானம், அவரிடத்துல இருந்து வருகிற சமாதானம் என்பதற்காக தான் அந்த இலக்கணப்படி அந்த பொசசிவ் ஜெனிட்டிவ் அங்க கிரேக்க மொழியில பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த தேவ சமாதானத்தின் ஊற்று யார் என்று பார்க்கிற பொழுது அது கர்த்தர் என்று பார்க்கிறோம். அவரிடத்தில் இருந்து வருகிறதாக இது இருக்கிறது. எல்லாருக்குமே வாழ்க்கையில பிரச்சனை இருக்கிறது. பிரச்சனை இல்லாதவங்களை நம்ம பார்க்க முடியாது. ஏதாவது ஒரு பிரச்சனையாவது எல்லா மனிதர்களுக்குமே இருக்கும். அப்படி இருக்கிற பொழுது அவங்க என்னத்தை நாடுறாங்க? சமாதானத்தை நாடுறாங்க. ஒரு ட்ராங்குவலிட்டின்னு ஆங்கிலத்துல சொல்லுவோம், அதை நாடுவார்கள். இருதயத்துல அவர்கள் ஒரு அமைதியை நாடி தேடி போகிறவர்களாக இருக்கிறார்கள். மனிதர்களை அநேக காரியங்கள் அவனுடைய இருதயங்கள்ல ஒரு விதமான ஒரு சேவையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவர்களுக்கும் அதுதான், அவிசுவாசிகளுக்கு மட்டுமல்ல. இந்த காலப்பகுதியை எடுத்து பார்க்கிற பொழுது எத்தகைய ஒரு கவலைகள், ஒரு பிரச்சனைகள் மனிதனுக்கு இருக்குன்னு பாருங்க. வேலை இருக்குமா, அது போயிருமா? அப்படி போயிட்டா நான் என்ன பண்ண போறேன்? எனக்கு எவ்வளவோ பில்ஸ் எல்லாம் இருக்குதே, அதெல்லாம் நான் பே பண்ணணுமே. என்னுடைய வீட்டுக்கு பேங்க்ல நான் அடமானம் வச்சிருக்கிறேனே, அதுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கணுமே. என்னுடைய சுகம், சரீர சுகம், என்னுடைய மனைவியினுடைய சரீர சுகம், நம்ம குடும்பத்தில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய சுகம், நம்முடைய பெற்றோர்கள், இப்படி என்ன நம்ம லிஸ்ட் கூடிக்கிட்டே போகும். எவ்வளோ கவலைகள், எவ்வளோ காரியங்கள் ஒவ்வொரு நாளும் மனிதனுடைய சிந்தனையை பிடித்து ஆட்டி கொண்டிருக்கிறது. அப்படியான நேரத்தில் மனிதன் எதை நாடுகிறான்? இதெல்லாம் மறந்துட்டு, இதெல்லாம் இல்லாம போய் எனக்குள்ளாக ஒரு இருதயத்தில் ஒரு அமைதி, எனக்குள்ளாக இருதயத்தில் ஒரு சமாதானம் தேவையே அது கிடைக்குமான்னு மனுஷன் நாடுகிறான். ஆனா இங்க வந்து ஆண்டவருடைய மக்களுக்கு இந்த நிருபத்தை எழுதிய பவுல் அந்த மக்களுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார். வாக்குறுதி அல்லது வாக்கு திட்டம், 7வது வசனத்துல ஒரு ப்ராமிஸ்னு ஆங்கிலத்தில் சொல்லலாம். அந்த வாக்குறுதிய நம்ம இங்க இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம். இத பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்ல விரும்புகிறேன். ஏற்கனவே கூட பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய இந்த நிருபத்தை யாருக்கு எழுதினாரோ அவருக்கு சில காரியங்களை நினைவுபடுத்தி இருக்கிறார். அதாவது அன்றாட வாழ்க்கையிலே அவர் செய்ய வேண்டிய கடமைகளை நினைவுபடுத்தி இருக்கிறத 6வது வசனத்துல பார்க்கலாம். 6வது வசனத்துல பாருங்க, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், இதை நம்ம சமீபத்துல பார்த்தோம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களோடு ஸ்தோத்திரத்தோடுங்கிறது அங்க நன்றி அறிதலோடேன்னு வாசிக்கணும். உங்கள் விண்ணப்பங்களை நன்றி அறிதலோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லி இருக்கிறார். அதாவது நீங்க எந்த விதமான பிரச்சனைகளுக்கு மத்தியில் இருந்த பொழுதும், இந்த நேரத்திலும் கூட உங்களுடைய இருதயத்திலும் வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் உங்களை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்க பொழுதும், அந்த நேரத்தில் நீங்கள் ஆண்டவருக்கு முன்பாக ஜெபத்தில் வந்து அந்த ஆண்டவருக்கு முன்பாக உங்களுடைய எல்லா விதமான சகல தேவைகளையும் விண்ணப்பத்தோடும் அதே நேரத்தில் நன்றியுள்ள ஒரு இருதயத்தோடும் நீங்க ஜெபம் பண்ணுகிற பொழுது அங்க என்ன அவசியமானதாக இருக்கிறது? நம்ம யோசிப்போம், இப்படியெல்லாம் நம்ம ஜெபம் பண்ணுகிற பொழுது ஆண்டவருக்கு முன்பாக எடுத்து வைக்கிற பொழுது அதுக்கு பதில் தான் அவசியமாக இருக்கிறது. ஆனா அதுவல்ல பவுல் அப்போஸ்தலன் நீங்க காட்டுவது, பதில் அல்ல இங்க அவசியமாக இருக்கிறது. 6வது வசனம் நமக்கு சொல்லல, நீங்க இப்படியெல்லாம் ஜெபம் பண்ணா நன்றியறிதலோடு ஒரு இருதயத்துல நன்றியை கொண்டு ஆண்டவருக்கு முன்பாக சகலவிதமான விண்ணப்பங்களையும் அவருக்கு முன்னால நீங்க வைக்கிற பொழுது உடனே ஆண்டவர் உங்களுக்கு பதில் கொடுத்து உங்க பிரச்சனையை தீர்த்து வைப்பார் என்று பவுல் இங்க சொல்லல. நல்லா கவனமா பாருங்க, இந்த வசனம் அந்த பதில பத்தியே பேசவே இல்லை. ஆனா அது என்ன சொல்லுகிறது? நீங்க அப்படி ஜெபம் பண்ணின பொழுதும் ஆண்டவர் அதுக்கு கொடுக்க போற பதில் என்னவாக இருந்த பொழுதும், அது எங்கிருந்து வருகின்ற பொழுதும், நிச்சயமா ஆண்டவர் ஒன்றை மட்டும் கொடுப்பார்னு தான் சொல்ற. அப்படி அவர் கொடுப்பது என்ன? சமாதானம். ஆங்கிலத்தில் சொல்ல போனா பீஸ். அதுதான் இங்க முக்கியமாக பவுல் நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை கொடுப்பார். எது இந்த சமாதானம் என்னது? தேவ சமாதானம்னு பவுல் சொல்றாரு. அது என்னது? மறுபடியும் நான் சொன்னேன், ஆங்கிலத்துல இது பீஸ் ஆஃப் காட் இருக்கு. அதாவது அந்த பீஸ்ங்கிற சமாதானத்துக்கும் கடவுள்ங்கிறதுக்கும் இணைக்கிற ஒரு சின்ன வார்த்தை கிரேக்க மொழியில இருக்கிறது. அதுதான் இங்க ஆங்கிலத்துல ஆஃப் என்று சொல்லப்படுகிறது. இத வந்து பொசசிவ் ஜெனிட்டிவ் டு தியோ என்று கிரேக்க மொழியில வருகிறது. தேவ சமாதானம்னு தமிழ்ல இருக்கிறது நம்ம தேவன் உடைய சமாதானம்னு வாசிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சமாதானம் தேவனுக்கு உரியது, இட் பிலாங்ஸ் டு காட், அதாவது அவருக்கு சொந்தமானது. அந்த கருத்தை தான் இந்த இடத்துல பவுல் சொல்லுகிறார். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வேதம் தேவனுக்கு உரிய, தேவனுக்கு சொந்தமான, தேவனிடத்தில் இருந்து வருகிற சமாதானம்னு வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆனா இன்னும் பல இடங்களில் இன்னொன்றையும் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அதாவது பீஸ் வித் காட், கடவுளோடு கூடிய சமாதானம், கடவுளோடு இருக்க வேண்டிய சமாதானம்னு வேதம் பயன்படுத்துகிறது. இங்க பீஸ் ஆஃப் காட், தேவனுடைய சமாதானம். மற்ற இடங்கள்ல நம்ம பீஸ் வித் காட், தேவனோடு இருக்க வேண்டிய சமாதானம் அப்படின்னு சொல்லுகிறது. இப்ப முக்கியமா இங்க கவனிக்க வேண்டியது, இந்த தேவன் நமக்கு கொடுக்கின்ற, தேவனுக்கு சொந்தமாக அவரிடத்திலிருந்து நமக்கு வருகின்ற இந்த சமாதானம் நமக்கு கிடைக்கணும்னா முதலாவது தேவனோடு நமக்கு சமாதானம் இருக்கணும். ஆங்கிலத்தில் சொல்ல போனா இந்த பீஸ் ஆஃப் காட் நமக்கு தேவையாக இருக்கணும்னா நமக்கு அந்த ஆண்டவரோடத்துல பீஸ் இருக்கணும், பீஸ் வித் காட் இருக்கணும். ஏன்னா எல்லாருக்குமே ஆண்டவரோட அந்த சமாதானம் இருப்பதில்லை. நீங்க கேட்டு பாருங்க, எவ்வளவு பேர் இங்க கூடி இருந்து ஓமான்ல இருந்தும் இந்தியாவில பல இடங்கள்ல இருந்தும் மலேசியாவில இருந்தும் தேவனுடைய வசனத்தை கேட்கறீங்களே, உங்க குடும்பத்திலும் எவ்வளவு பேர் இதுல கலந்து கொள்றீங்களே, உங்களுக்கு தேவனோடு சமாதானம் இருக்கிறதா, பீஸ் வித் காட் இருக்கிறதா? இன்னொரு விதத்துல நான் சொல்ல போனா ஆண்டவரோடு ஒரு சமாதானத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறீர்களா? ஏன்னா மனுஷன், உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுக்குமே ஆண்டவரோடு ஒரு சமாதானம் இல்லை. வேத மனிதனை பார்த்து சொல்லுகிற பொழுது பல இடங்களில் புதிய ஏற்பாட்டில் சொல்லுகிறது, மனிதன் தேவனுக்கு எதிரியாக இருக்கிறான். ரோமன் முதலாவது அதிகாரத்தை வாசித்து பார்க்கிற பொழுது அங்கு என்ன சொல்லப்படுகிறது? அவன் சத்தியத்தை அடக்கி வைக்கிறவனாக இருக்கிறான், தேவனை விட்டு விலகி போய் அவருக்கு விரோதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆதாமிலிருந்து வந்த அந்த பாவம் அவனை பிடித்திருப்பதனாலே இயற்கையாகவே மனிதன் கடவுளை நாடுகிறவனாக வாழவில்லை. அவனுடைய இருதயத்திலே தேவன் மேல் அன்பு காணப்படவில்லை. அவருக்கு எதிரியாக, அவருக்கு முன் குற்றவாளியாக, கண்டனத்துக்குரியவனாக, நியாய தீர்ப்பை எதிர்பார்த்து மனிதன் நின்று கொண்டிருக்கிறான். தேவனுக்கும் அவனுக்கும் சமாதானம் இல்லை. அதுதான் மனிதனுடைய இயல்பான நிலை. நீங்க இப்ப கிறிஸ்தவராக இல்லாமல் இருந்தால், ஆண்டவர் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்காமல் இருந்திருந்தால், உங்களுக்கு தேவனோட உறவு இல்லாமல் இருக்கிறது, உங்களுக்கு தேவனோடு ஒரு சமாதானம் ஏற்படாமல் இருக்கிறது. இன்னும் அப்படி இருக்கிற நிலைய நீங்க யோசிச்சு பார்க்கணும். தேவனுக்கு உங்களோடு ஒரு சமாதானம் ஏற்படுத்தப்படாமல் இருந்தால், இன்றைக்கு வரையும் இந்த பவுல் சொல்லுகிற இந்த தேவனுக்கு சொந்தமான சமாதானத்தை நீங்க அனுபவிக்க முடியாது. அப்ப எப்படி இந்த தேவனோடு நமக்கு சமாதானம் ஏற்பட முடியும்? அப்படி அந்த சமாதானம் ஏற்படுவதற்கான எல்லாவற்றையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்து முடித்து விட்டார். நாம் அவளுக்கு எதிரிகளாக இருப்பதனால தான் பிதா தன்னுடைய ஒரே குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். நாம் அவர்களுக்கு எதிரியாக இருப்பதற்கு காரணம் என்ன? நாம் செய்த பாவம் அதற்கு காரணமாக இருக்கிறது. நாம பாவம் மிக கொடூரமான பாவமாக இருந்ததுனாலே அந்த பாவத்திற்காக இரத்த பொலி செலுத்த வேண்டி இருந்தது. அந்த இரத்த பலியை செலுத்துவதற்கு சகல நீதி உள்ள பூரணமான ஒருவர் தேவையாக இருந்தது. அப்படி உலகத்துல ஒரு மனிதனும் பிறக்காததனால, இல்லாததனால, முழு பூரணத்துவம் உள்ளவரான, நீதியானவரான இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களிலிருந்து நமக்கு விடுதலை கொடுப்பதற்காக நம் பாவங்களை எல்லாம் தன்மேல் தாங்கி சிலுவையிலே பாவிகளுக்காக மரித்தார் என்று புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கிறோம். அப்ப நாம பாவிகளாக இருக்கிறோம். நாம் செய்த பாவங்களை எல்லாம் அவர் தன்மேல் சுமந்து நம் விடுதலைக்கான வழியை அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, ரோமர் கலாத்தியர் போன நிருபங்களை நம்ம வாசித்து பார்க்கிற பொழுது நமக்கு ஒப்புரவாக்குதல் தேவையாக இருக்கிறது என்று. ஆங்கிலத்தில் சொல்ல போனா ரெக்கன்சிலியேஷன், கடவுளோடு ஒரு ரெக்கன்சிலியேஷன், ஒரு ஒப்புரவாக்குதல் நமக்கு தேவையாக இருக்கிறது. கிரைஸ்ட் இஸ் தி ரெக்கன்சிலியேட்டர். நாம அவரோடு ரெக்கன்சைல் ஆவதற்கு, அவரோடு ஒரு ஒப்புரவாகுதல் நமக்கு ஏற்படுவதற்கு தேவையான அனைத்தையும் கிறிஸ்து செய்து முடித்திருக்கிறார். ஆகவே தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், பி ரெக்கன்சைல் டு காட், கர்த்தரோடு ஒப்புரவாகிக் கொள்ளுங்கள்னு சொல்லுகிறார். அது எப்படி முடியும்? நம்முடைய பாவத்துக்கு நம்ம புறமுதுகு காட்டி, இனிமேல் நான் தொடர்ந்து பாவியா, இதுவரையும் வாழ்ந்து வந்திருக்கின்ற வாழ்க்கையை நான் தொடரப் போவதில்லை, நான் இப்போது என் பழைய வாழ்க்கைக்கு ஒரு முடிவு கட்டப் போகிறேன், அதுக்கு புறமுதுகு காட்டி ஆண்டவனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவனாக விசுவாசித்து அவர் மேல் அன்பு காட்டப் போகிறேன், அவரை பின்பற்றி வாழப்போகின்றேன் என்ற அந்த விசுவாசத்தை நீங்க அடைஞ்சிருக்கணும். அது தேவனோடு நமக்கு சமாதானம் ஏற்படணும். We need peace with God. அது அவசியம். இயேசு கிறிஸ்துவில் சுவாசம் வைத்திருப்பவர்களுக்கு தேவனோடு சமாதானம் உண்டாகி இருக்கிறது. இப்ப நல்லா பழையபடி நினைச்சு பாருங்க, அப்படி தேவனோடு சமாதானத்தை அடைந்திருப்பவர்கள் தான் கிறிஸ்தவர்கள், அவர்கள் சுவாசிகள் என்று சொல்லுகிறோம். அவர்கள் மட்டுமே இந்த Philippians 4:7 வசனத்துல பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகின்ற தேவனுக்கு சொந்தமான சமாதானத்தை தங்களுடைய வாழ்க்கையில அன்றாடம் அனுபவிக்க முடியும். ஏன்னா இது ஆண்டவருக்கு சொந்தமான சமாதானம், ஆண்டவரிடத்திலிருந்து நமக்கு வருகிற சமாதானம். இது என்னது இந்த சமாதானம்? அதை பத்தி கொஞ்சம் யோசிப்போம். இந்த தேவனுடைய சமாதானம், தேவன் நமக்கு கொடுக்கின்ற அவரிடத்திலிருந்து வருகிற சமாதானம், நம்முடைய இருதயத்துல நாம அனுபவிக்கின்ற ஒரு அருமையான ஒரு சமாதானம், அதாவது கடவுளை போன்ற ஒரு சமாதானம்னு சொல்லுங்க. இத வந்து சாதாரணமா உலகத்தில் இருக்கிற மனிதனால இதை அனுபவிக்க முடியாது. இது கடவுளுடைய சமாதானமாக இருப்பதனால்தான் விசுவாசிகள் இந்த சமாதானத்தை அனுபவிக்கிற பொழுது அவர்களுக்குள் ஒரு பெரிய அமைதி காணப்படுகிறது. சப வரலாற்றில் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா 16வது நூற்றாண்டுல ரோமன் கத்தோலிக்கர்கள் கிறிஸ்தவர்களை கொலை செய்தார்கள். மரத்துல கட்டி வச்சு புதரெல்லாம் அவர்களை சுத்தி, வைக்கோல சுத்தி கட்டி அவர்களை நெருப்பு வச்சு எரிச்சாங்க. அப்படி எரித்த மனிதர்கள் ஒருவர் பேர் தான் சப வரலாற்றில் வாசிக்கிறான், ஹியூ லாட்டிமர். இந்த லாட்டிமர் அவருக்கு உடம்புல எரிஞ்சுகிட்டு இருக்குது. ஆனா அந்த கத்தோலிக்கர்கள் அவர் முகத்துல என்னத்தை பார்த்தாங்க? ஒரு பெரிய அமைதியை பார்த்தார்கள். அவர் முகம் மலர்ந்திருந்ததை பார்த்தார்கள். அவருடைய கண்கள் வானத்தை நோக்கி இருந்தன. யாரோடையும் அவர் பேசுகிறது போல, பார்ப்பது போல இருப்பதை பார்த்தார்கள். உடம்பு எரிஞ்சுகிட்டு இருக்கிற நேரம் ஒரு மனுஷனுக்கு இப்படி ஒரு அமைதி, இப்படி ஒரு முகமலர்ச்சி, இப்படி ஒரு சமாதானம் எங்கிருந்து வந்திருக்க முடியும்? அதுதான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். இது மனுஷ புத்திக்கு எல்லாம் எட்டாத ஒரு சமாதானம். வார்த்தைகளினால நம்ம விளக்கப்படுத்த முடியாத, நம்ம அனுபவிக்க கூடிய, ஆனந்தப்படக்கூடிய தேவனிடத்துல இருந்து வருகிற ஒரு சமாதானம். இந்த சமாதானம் தேவனிடத்திலிருந்து வருகிற ஒரு ஈவாக இருக்கிறது, ஒரு கிஃப்டாக இருக்கிறது. அது தேவன் நமக்கு கொடுக்கிறது. நம்ம ஆண்டவர் முன்பாக இதுல ஏற்கனவே பார்த்த 6வது வசனத்துல சொல்லி இருப்பது போல, நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் விண்ணப்பங்களோடும், நம்முடைய இருதயத்திலே ஒரு நன்றி உணர்வோடும் அவருக்கு முன்பாக கொண்டு வந்து பாரத்தோடு நம்ம ஜெபிக்கின்ற பொழுது அந்த தேவன் நமக்கு என்னத்தை கொடுக்கிறார்? இந்த சமாதானத்தை கொடுக்கிறார். புத்திகளுக்கெல்லாம் எட்டாத இந்த சமாதானத்தை அவர் நமக்கு கொடுக்கிறார். நம்ம எதிர்பார்க்கிறது, நம்ம கொடுத்தது எல்லாம் நிறைவேறணும்னு தான். இருந்த பொழுதும் அவர் மேல் அந்த அள்ளி அதை அப்படியே போட்டு விடுகிற பொழுது, நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் நன்றியர்களோடு அவர் மேல் அள்ளி போட்டு விடுகிற பொழுது, அந்த தேவன் எல்லா புத்திகளுக்கும் அப்பாற்பட்ட இந்த ஒரு அருமையான சமாதானத்தை நமக்கு கொடுக்கிறார். The peace of God. அதுதான் இங்க பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறான். ஏசாயா 26வது அதிகாரம் மூணாவது வசனத்துல பார்ப்போம். பழைய ஏற்பாட்டில் இருபத்தி ஆறாவது வசனம் மூன்றாவது வசனத்தை சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்து கொள்ளுவேன். பாத்தீங்களா, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மந்தை உடைய உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியினாலே நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்ளுவேன். இதான் பவுல் சொல்லுகிறார் இங்க பிலிப்பியர் 4:7. ஏன்னா நீங்க ஆண்டவரை நம்புகிறீங்க, அப்படி ஆண்டவரை உறுதியாக உங்களுடைய இருதயத்தில் நம்புவதனாலே அவருடைய சமாதானம் உங்களை காத்துக் கொள்ளுகிறது. இதுதான் நமக்கு வாழ்க்கையில ஒரு ஸ்டெபிலிட்டியை கொடுக்கிறது, ஒரு உறுதியை கொடுக்கிறது. நான் இப்போது இந்த நேரத்தில் ஒரு மிகவும் இக்கட்டான ஒரு சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. எவ்வளவு சுதந்திரமா எங்கெல்லாமோ போய்கொண்டிருந்த நாம இப்ப அடைப்பட்டு வீட்டுக்குள்ளாக இருக்கிறோம். வீட்டில இருந்து வெளியே போறதுக்கு முன்பாகவே நம்ம ரொம்ப யோசிக்கிறோம். ஏன்னா அவசரமான காரியங்கள் இல்லாம நம்ம வெளியே போகக்கூடாதுன்னு அரசாங்கம் சொல்லுது. அப்படி நானே கூட போன வாரத்துல வீட்டு பொருள்கள் எல்லாம் முடியுதேன்னு சொல்லி நான் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறதுக்கு முன்பு எப்போ வளமையா அதுக்கு முன்பு இருந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு கார்ல ஏறி போயிடல. முன்னேற்பாடான பல காரியங்களை நான் செய்ய வேண்டி இருந்தது. டிஸ்இன்ஃபெக்டட் லிக்விட் ஒன்னு எடுத்து கார்ல வச்சுட்டேன். என் கை ரெண்டுலயும் கிளவுஸ் போட்டுக்கிட்டேன். முகத்துக்கு அந்த மாஸ்க் ஒன்னு போட்டுக்கிட்டேன். அதையெல்லாம் போட்டு போகிற நேரத்திலயும் அங்க கூட்டம் இருக்குதா, கொஞ்சம் பேர் இருக்கிறாங்களான்னு பார்க்க வேண்டியிருந்தது. உள்ள நுழைந்த அந்த பொருள்கள் ஒவ்வொன்றாக எடுக்கின்ற பொழுது கூட பக்கத்துல யார் இருக்கிறாங்களான்னு நான் பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா 3 அடி 2 மீட்டர் தள்ளியே நிக்கணும். இந்த காலங்கள் இக்கட்டான காலங்கள். நம்முடைய மனதுல ரொம்ப கேள்விகள் இருக்குது இந்த காலங்கள்ல. ஆனா எத்தனையோ கேள்விகள் நமக்கு இருந்த பொழுதும் ஒரு கேள்விக்காவது நமக்கு பதில் இல்லை. சில பேருக்கு பிரச்சனை இதை விட அதிகம். உண்மையிலேயே வயோதிபர்களாக இருக்கிறவங்க, 70 வயதுக்கு மேலானவர்கள், என்னுடைய மனைவியினுடைய பெற்றோர்கள், அவங்களுக்கு 90 வயசு 85 வயசு ஆச்சு. ரெண்டு பேருக்குமே சில நோய்களும் இருக்கு. அப்படியானவங்களுக்கு இன்னும் பிரச்சனைகள் அதிகம். ஆனா இந்த நோய் அவள் பக்கத்தில் போயிடவே கூடாது. ஏன்னா அது ஆபத்தை உண்டாக்கிவிடும். அப்படியெல்லாம் இருந்த பொழுதும் கூட, எவ்வளவு பிரச்சனைகள் இருந்த பொழுதும் கூட, எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையில் நாம் இருந்து கொண்டிருந்த பொழுதும் கூட, நம்ம என்ன செய்கிறோம்? பவுல் அப்போஸ்தலன் நீங்க சொல்லுகிற மாதிரி அந்த ஆண்டவருக்கு முன்பாக நாம வந்து அவரிடத்தில் நம்ம ஜெபிக்கிறோம். சகல விதமான விண்ணப்பங்களையும் அவரிடத்தில் நம்ம கொண்டு வருகிறோம். பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறாரா இல்லையா? நன்றியுள்ள இருதயத்தோடு எல்லா விதமான ரிக்வெஸ்ட், எல்லா விதமான சப்ளிகேஷன் தேவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவரிடத்திலே கொட்டி விடுகிறோம். ஒரு கழுதைக்கு மேல் ஒரு பொதியை அள்ளி பொதி மூட்டையை அள்ளி போடுவது போல. இந்த நேரத்தில் இந்த கொரோனா வைரஸ் அதை பற்றிய செய்திகளை எல்லாம் நம்ம தொல்லைப்படுத்தி கொண்டிருக்கிற பொழுதும் கூட நம்மளால ஜெபம் செய்து ஆண்டவரிடத்தில் வர முடிகிறது. அப்படி வருகிற பொழுது ஆண்டவர் ஒரு வாக்குறுதி பவுல் நமக்கு கொடுக்கிறார். அவர் உங்களுக்கு தேவ சமாதானத்தை தருவார். தேவனுக்கே சொந்தமான, அவரிடத்தில் மட்டும் இருக்கின்ற, அவரால் மட்டுமே கொடுக்கக்கூடிய அந்த சமாதானத்தை உங்கள் இருதயத்திலே கொடுக்கிறார். எப்படி இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான நேரத்தில் யாரும் சொல்லுவாங்க, அவிசுவாசம் உள்ள மனுஷன் சொல்லுவாங்க, இது உனக்கு தேவையா? எவ்வளவு பிரச்சனை இருக்கு வெளியில, எவ்வளவோ பேர் இறந்துகிட்டு இருக்கிறாங்க, கொரோனா வைரஸ் பிடிச்சவங்க தொகை அதிகமா போயிட்டு இருக்குது. எவ்வளவு பேருக்கு எத்தனையோ விதமான கவலைகள் பயம்லாம் இருக்கிற நேரம் இப்படி போயிட்டு பைபிள எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவசியமானு கூட கேட்பாங்க. இருந்தாலும் கூட இந்த பயம் எல்லாம் இல்லாம உன்னால எப்படி இப்படி எல்லாம் பிரசங்கிக்க முடியுதுன்னு கூட அவங்க நினைப்பாங்க. அவங்களுக்கு ஆச்சரியமா கூட இருக்கலாம், இல்லாட்டி நினைக்கலாம் இவன் ஒரு புத்தி கட்டம் போல இருக்குன்னு நினைக்கலாம். ஆனா நாமளால எப்படி இதை செய்ய முடிகிறது, நம்மால எப்படி இப்படி கூடி வந்து தேவனுடைய வசனத்தை சிந்திக்க முடிகிறது, ஒரு ஆராதனை செய்ய முடிகிறது, அவரை பற்றிய சோத்திர பாடல்களை நம்மால் எப்படி பாட முடிகிறது? அதுக்கு காரணமே ஆண்டவரோடு சுவாசத்தின் மூலமாக சமாதானத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற நாம், அந்த அவர் கொடுக்கின்ற அவருக்கே சொந்தமான சமாதானத்தை அனுபவித்திருப்பதனால தான். என்ன அவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார், உன்னுடைய ஜபங்களுக்கு பதில் பின்னால வரலாம், நீ நினைத்த மாதிரி அதுக்கான பதில்கள் வராம கூட போகலாம், ஆனா இருந்தாலும் ஒன்னு மட்டும் உனக்கு வாக்குறுதி கொடுக்கிறேன், என்னுடைய சமாதானம், எனக்கு சொந்தமான சமாதானம் நான் உனக்கு கொடுக்கிறேன். ஐ வில் கிவ் இட் டு யூ. அது உன்னை காத்து கொள்ளும். இப்ப ரெண்டாவதாக இந்த தேவ சமாதானத்தின் ஊற்று, அதனுடைய சோர்ஸ் எங்கிருந்து வருகிறதுன்னு பார்த்தோம். இப்ப ரெண்டாவதாக இது எப்படிப்பட்ட ஒரு சமாதானம்னு நம்ம பார்க்கணும். The nature of this peace, இது எப்படிப்பட்ட எத்தகைய ஒரு சமாதானம். ஏழாவது வசனத்தை மறுபடியும் பார்ப்போம். அந்த சமாதானத்தை பற்றி பவுல் சொல்லுகிற பொழுது, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவனுடைய சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் காத்துக்கொள்ளும். அது எப்படிப்பட்ட சமாதானம், எல்லா புத்திகளுக்கும் மேலான, எல்லா புத்திகளுக்கும் மேலான. ஆங்கிலத்தில் எப்படி சொல்லி இருக்குன்னா, பீஸ் தட் பாசஸ் ஆல் அண்டர்ஸ்டாண்டிங். இதை வந்து புரிந்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லலாம். யூ கேனாட் கம்ப்ரிஹெண்ட். இது அவ்வளவு பெருசு, இதை முழுமையாக 100% பூரணமாக வார்த்தைகளை கொண்டு வர முடியாது, இதை அனுபவிக்க முடியும். அது கிடைக்கிற பொழுது, அது நம்மை ஆளுகிற பொழுது அது நமக்கு தெரியும், அதை நாம் உணர்வோம். ஆனா இது எல்லா புத்திகளுக்கும் மேலானது, சகல விதமான அண்டர்ஸ்டாண்டிங் காம்ப்ரிஹென்ஷனுக்கும் மேலானது. இதன் மூலம் பவுல் சொல்ல வருவது என்ன, என்ன சொல்றாரு தெரியுமா, இது இந்த உலகத்தை சார்ந்தது அல்ல, இது இந்த மனுஷனிடத்தில் இருந்து வருவது அல்ல. இட் இஸ் நாட் ரேஷனல். உலகத்து மனுஷனால வார்த்தைகளால விவரித்து விடக்கூடியது ஒன்று அல்ல. எல்லா விதமான இன்டலக்சுவல் எபிலிட்டிக்கும் அப்பால் பட்டது. எல்லா விதமான அனாலிசிஸ், நம்ம விளக்கமாக சில காரியங்கள் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதுக்கெல்லாம் மேற்பட்டது. மனிதனுடைய சகல விதமான புத்திகளுக்கும் அப்பாற்பட்டது, அவனுடைய அண்டர்ஸ்டாண்டிங்குக்கு எல்லாம் அப்பாற்பட்டது, மனிதனுடைய எல்லா விதமான எக்ஸ்பிளனேஷன்ஸுக்கும் அப்பாற்பட்டது. இது இது இந்த உலகத்தை சேர்ந்தது அல்ல, இது மனிதனை சேர்ந்தது அல்ல. மனிதனிடத்தில் இதை அடைவதற்காக நீ போக முடியாது, இந்த உலகம் இதை உனக்கு கொடுக்க முடியாது, இந்த உலகத்திலே இதை கொடுப்பதற்கு எதுவும் இல்லை. கேட்டீங்களா, ஆண்டவர்கிட்ட மட்டுமே இதுக்கு போக முடியும், வேற யார்கிட்டையும் போக முடியாது. அந்த தேவனிடத்துல மட்டுமே தான் இதுக்காக நம்ம போகணும். இது அவருக்கு சொந்தமானது, அவர் மட்டுமே கொடுக்கக்கூடியது. இந்த உலகத்தில் இருந்த எந்த கவுன்சிலர் ஆலோசனைக்காரரும் இது உங்களுக்கு கொடுக்க முடியாது. எந்த விதமான ஒரு மெடிக்கல் தெரப்பியும் இந்த உலகத்தில் இல்லை இதை உங்க கொடுப்பதற்கு. இதுக்கான டெக்னிக் தெரிஞ்ச ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் இல்லை. பல பாஸ்டர்ஸ் கூட இதை பத்தி போதிக்கலாம், விளக்கம் சொல்லலாம், ஆனா அவங்க இதை கொடுக்க முடியாது. இதை உங்களுக்கு கொடுக்க முடியாது. ஏன்னு சொன்னா இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது, இது தேவனுக்கு சொந்தமானது, இது தேவனிடத்திலே இருந்து நமக்கு வருகின்ற ஈவாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி விசுவாசித்து அவருடைய உறுதியாக தங்கியிருந்து சகலத்தையும் அவரிடத்தில் ஜபத்தில் நன்றியர்களோடு கொண்டு வந்து அவர் முன் வைக்கின்ற அந்த விசுவாசி, அவனுக்கு தேவன் கொடுப்பது, இது அவரிடத்திலிருந்து வருவது. இது ஒரு ஆவிக்குரிய சமாதானம், இது ஒரு சூப்பர் நேச்சுரல் பீஸ், இந்த உலகத்துக்கெல்லாம் மீறிய பரலோகத்துக்குரிய ஒரு சமாதானம். இந்த உலகம் நம்ம ஏமாத்தி நமக்கு எத்தனை சமாதானத்தை கொடுக்கறதுக்கு முயற்சி செய்யுது, பொருள்கள் மூலமாக, பணத்தின் மூலமாக. கொஞ்ச காலத்துக்கு இந்த கொரோனா வைரஸ் வாரத்துக்கு முன்பு எல்லாம் என்வாயன்மெண்ட் சுற்றுச்சூழல்னு தான் கத்திக்கிட்டே இருந்தோம். ஏதோ ஒன்று 10-12 வருஷத்துல இந்த உலகம் அழிஞ்சு போயிட போகுதான். நம்ம எல்லாம் ஏதாவது பண்ணி நாடுகள் எல்லாம் சேர்ந்து பணத்தை எல்லாம் கொட்டி இந்த சுற்றுச்சூழலுக்கான ஒரு காரியத்தை செய்து விட்டா எல்லாம் சரியா போயிடும். ஆஸ்திரேலியாவில் இந்த கொரோனா வைரஸ் வர்றதுக்கு முந்தைய மாத கணக்கா எல்லா ஸ்டேட்லயும் நெருப்பு, பயங்கர நெருப்பு. அந்த நாட்டில் இருந்த 80% மிருகங்கள் பறவைகள் அதெல்லாம் இறந்து போச்சு. உடனே என்ன செஞ்சாங்க, இந்த சுற்றுச்சூழலை கட்டி பிடிச்சுக்கிட்டு இருக்கிறவன், அதை வணங்கிக்கிட்டு இருக்கிறவன், இந்த சுற்றுச்சூழலுக்கு சரியா வைத்திருப்பதற்கான காரியங்கள் இந்த அரசாங்கம் செய்யாததுனால தான் இது எரியுது அப்படின்னு அரசாங்கத்தை குற்றம் சாட்டினாங்க. அந்த அரசாங்கத்தை வற்புறுத்தி அந்த சுற்றுச்சூழலை சரிப்படுத்துவதற்கான பணத்தை கொட்டணும்னு வற்புறுத்த பார்த்தாங்க. ஏன் மனுஷன் வந்து ஆண்டவரை விட்டுட்டு இயற்கையை வணங்குறவனா இருக்கிறான். ரோமர் 1வது அதிகாரம் எவ்வளவு அருமையா இல்ல சொல்லி இருக்கு இல்லையா, மனுஷன் அவ்வளவு மோசமான இருதயத்தை கொண்டிருக்கிறான். இந்த உலகத்தின் மேல ஆசை வைத்து இந்த உலகத்தை வணங்குகிறவனாக இருக்கிறானே தவிர இந்த உலகத்தை படைத்த தேவனை அவன் வணங்க தயாராக இல்லை. மனிதனுடைய இருதயம் கொடூரமானது. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகம் உன்னுடைய தேவைகளுக்கு, உன்னுடைய பிரச்சனைகளுக்கு, உன்னுடைய கவலைகளுக்கு, உன்னுடைய ஆதங்கங்களுக்கு எந்த விதமான ஒரு பதிலையோ விடுதலையோ கொடுக்க முடியாது. கிறிஸ்தவர்களாக நாம நல்லா தெரிஞ்சிருக்கோம், நம்ம ஆண்டவரை தொடர்ந்து நம்புகிற பொழுது அந்த இறையாண்மையுள்ள, அந்த வல்லமையுள்ள அந்த தேவன் எல்லா விதமான சகல விதமான பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் நமக்கு சமாதானத்தை கொடுத்து காத்துக் கொள்வார். அவர் நமக்கு சமாதானத்தை கொடுப்பார். ஆண்டவர் யோவான் 16வது அதிகாரம் 33வது வசனத்தை பாருங்க. புதிய ஏற்பாட்டில் யோவான் 16:33 அங்க என்ன சொல்லி இருக்கிறது, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். சொன்னதெல்லாம் உங்களுக்கு நான் சொன்னதுக்கு என்ன காரணம், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் இருக்கும் பொருட்டு. உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இந்த உலகத்தில் அந்த ஆண்டவராகி இயேசு இருந்த பொழுது அவருக்கும் உபத்திரவம் இருந்தது. அந்த உபத்திரவங்களை எல்லாம் அனுபவிக்காம அவர் நமக்கு ரட்சிப்புக்கான காரியங்களை ஏற்படுத்தல. அவரும் அதுக்கு முகம் கொடுக்க வேண்டி இருந்தது, அவரும் அந்த கஷ்டங்களுக்குள்ளாக போக வேண்டி இருந்தது. அவர் நாமும் போகத்தான் வேணும். ஆண்டவர் இங்க சொல்லல உபத்திரவத்தை நான் எடுத்து போடுவேன்னு சொல்லல. இந்த உலகத்தில் உனக்கு உபத்திரவம் இருக்கும், ஆனாலும் நீ என்ன செய், திடன் கொள்ளுங்கள். In this world you will have tribulation, but be of good cheer. தைரியத்தோடு இருங்க, பலத்தோடு இருங்க. ஏன், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். அத்தனை பிரச்சனைகள் உபத்திரவங்களுக்கு உள்ளாக போய் இந்த உலகத்தை நான் ஜெயித்தேன் என்று சொல்லுகிறார். ஆகவே ஆண்டவர் நமக்கு இந்த மோசமான உலகத்திலே, பாவத்திலே இருந்து வருகின்ற உலகத்திலே நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். அருமையான சமாதானம், அவரிடத்தில் இருந்து வருகின்ற சமாதானம். மனிதனுடைய நம்முடைய சகல புத்திகளுக்கும் இந்த உலகத்துக்கும் உலக சிந்தனைகளுக்கும் அப்பாற்பட்ட ஒரு சமாதானம், உலகத்து மனிதர்களாலேயே புரிந்து கொள்ள முடியாத ஒரு சமாதானம். இயேசுட வந்தவங்களால மட்டும்தான் அதை புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அவங்களுக்கு மட்டுமே கிடைக்கிற இந்த சமாதானம் எப்படிப்பட்ட சமாதானம் தெரியுமா? ஏன்னா எல்லா புத்திகளுக்கும் மேலான ஒரு சமாதானம் அது நமக்கு கிடைக்குது. அந்த சமாதானம் இருக்கிறதுனால்தான் என்னால எந்த விதமான ஒரு கவலையும் இல்லாம படுக்க போக முடியுது. காலையில் எழும்புற நேரம் கூட ஒரு நம்பிக்கையோடு எழும்ப முடிகிறது. இந்த ஞாயிற்றுக்கிழமையில வெளியே எழும்பின பொழுது நான் பயத்தோட எழும்பல. உடனே இன்னைக்கு என்ன நடந்திருக்கு, எத்தனை பேர் சுத்திருக்கிறாங்கன்னு நான் நியூஸ் நாடி போகல. எலும்புன உடனே ஒரு சந்தோஷம், நம்முடைய மக்களை பார்க்க போகிறோம், அவரோட கூடி சபையில போய் என்னால ஆராதனை செய்ய முடியாவிட்டாலும் இப்படி இன்டர்நெட்டின் மூலமாக அவர்களை பார்க்க போகிறோம், அவருடைய முகங்களை பார்க்க போகிறோம், பேச போகிறோம், ஆராதனை நடத்த போகிறோம். ஒரு சந்தோஷம் தான் இன்னைக்கு எனக்கு இருக்கு. அதுக்கு காரணம் அந்த தேவன் கொடுக்கின்ற அந்த சமாதானம் தான். உலகத்துக்கு இது புரியாது. ஒருத்தன் இயேசுகிட்ட வந்தா மட்டும்தான், அவர் விசுவாசிக்கிற பொழுது மட்டும்தான் இதை அனுபவிக்க முடியும். பேர் சொல்லுவாங்க இல்லையா, திருப்பதி லட்டு சாப்பிட்டுருக்கீங்களா? இப்ப இன்னைக்கு அது எல்லா இடத்துலயும் வாங்கலாம், சென்னையிலயும் வாங்கலாம் இல்லையா. ஏன்னா சாதாரண லட்டை விட வித்தியாசமா இருக்கும். சாதாரண லட்டு சாப்பிட்டவனுக்கு அது புரியாது. அப்ப என்ன செய்யணும், அந்த திருப்பதி லட்டை வாங்கி சாப்பிடணும். அப்பதான் அவனுக்கு புரியும், இது கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்டா இருக்கேன்னு. அதே போலத்தான் இதுவும், இது தேவனுடைய சமாதானம். இத பத்தி எத்தனை லெக்சர் கொடுத்தாலும் ஆண்டவர் அறியாதவனுக்கு இது தெரியாது. ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறவனுக்கு அவர் கொடுக்கிறார் அந்த சமாதானம். நமக்கு மட்டுமே உரியது பாத்தீங்களா. இப்ப மூணாவது கடைசியா இந்த இதுக்கு ஊற்று என்ன, இந்த தேவனுடைய சமாதானத்துக்கு ஊற்று அது எங்க இருந்து வருதுன்னு பார்த்தோம். ரெண்டாவதாக இது எப்படிப்பட்ட ஒரு சமாதானம் எல்லா புத்திகளுக்கும் மேலாதன்னு பார்த்தோம். இப்ப மூணாவதாக இந்த சமாதானம் நமக்கு என்ன செய்கிறது, தி எஃபெக்ட் ஆஃப் திஸ் பீஸ், இது நம்ம என்ன செய்கிறதுன்னு பார்க்கணும். ஏழாவது வசனத்தை மறுபடியும் பாருங்க, பிலிப்பியர் 4:7 பவுல் சொல்லுகிறார், எல்லா புத்திகளுக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆங்கிலத்தில் சொல்லி இருக்குது, The peace of God which surpasses all understanding shall guard your hearts. உங்கள் இருதயங்களை காத்துக்கொள்ளும். எப்படி காத்துக்கொள்ளும், எதிலிருந்து இது காத்துக்கொள்ள போகுது? நம்முடைய கவலைகளில் இருந்து, anxiety, நமக்கு ஏற்படுகின்ற doubts-ல இருந்து, நமக்கு ஏற்படுகின்ற பயத்திலிருந்து, நமக்கு ஏற்படுகின்ற நடுக்கங்களில் இருந்து. அதுதான் இங்கு சொல்லப்படுகின்ற உண்மை. இங்க வந்து காத்துக்கொள்ளும் என்ற வார்த்தையை பவுல் பயன்படுத்தி இருக்கிறார். அந்த காத்துக்கொள்ளும் என்பது ஒரு மிலிட்ரி லாங்குவேஜ், ஆர்மியை குறித்து, மிலிட்ரியை குறித்து பயன்படுத்துவோம். ஏன்னா இந்த பிலிப்பியர் நிருபத்தை பவுல் எழுதின காலத்தில் அவர்கள் ரோம அரசுக்கு கீழாக இருந்தார்கள். அவங்களுக்கு தெரியும் ரோம சோல்ஜர்ஸ் பத்தி, அந்த சோல்ஜர்ஸ் இருக்கிற கேரிசன் அதை பத்தியெல்லாம் அவர்களுக்கு தெரிந்திருக்கும். அந்த சென்ட்ரியை பத்தி, அந்த போர், அந்த சோல்ஜர்ஸ் எங்கெங்க இருக்கிறாங்க, எவ்வளவு பேர் அவளுடைய இருக்கும் இடம், இதெல்லாம் அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த லாங்குவேஜ் இங்க பயன்படுத்தப்படுகிறது. அந்த தேவ சமாதானம் உங்களுடைய இருதயத்தை காடு பண்ணும். காடுன்னு வார்த்தை ஒரு மிலிட்ரி, உன்னை காக்கிறது குறித்த அர்த்தத்தை கொடுக்கிறது. சோ பவுல் அப்போஸ்தலன் இங்க சொல்லுகிறார்,
நீ கர்த்தரை விசுவாசித்தாயானால் அந்த கர்த்தர் உனக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுப்பார். நீ அவரில் தங்கி இருக்கிற பொழுது அவர் இந்த சமாதானத்தை உனக்கு கொடுக்கிறார். எவ்வளவு துன்பங்களுக்கு மத்தியிலும் இந்த சமாதானம் என்ன செய்யும்? உன்னுடைய கவலைகள், உன்னுடைய பிரச்சனைகள், உனக்கு ஏற்படுகின்ற எல்லா விதமான சந்தேகங்கள், பயங்கள், நடுக்கங்கள், இதில் எல்லாம் இருந்து உன்னை காத்துக் கொள்ளும். அதெல்லாம் உன்னை தொட முடியாதபடி, அதெல்லாம் உன்னை தொலைத்து விடாதபடி, உன் இருதயத்தை பாதித்து விடாதபடி இந்த சமாதானம் உன்னை காத்துக் கொள்ளும். ஜான் பனியன் ஒரு பெரிய பியூரிட்டன் பேப்டிஸ்ட், அதை பத்தி உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் திருமல தீபத்தில் எல்லாம் எழுதியிருக்கிறேன். பனியனுடைய பிரபலமான ஒரு நூல் தான் மோட்ச பயணம், தமிழ்ல கூட இருக்கு. அந்த மோட்ச பயணம் மட்டுமில்லை, நீ எவ்வளவோ புத்தகங்கள் அவர் சிறைவாசத்தில் இருந்த பொழுது 12 வருடங்கள் எழுதியிருக்கிறார். இன்னொரு புஸ்தகம் ஹோலி வோ, ஆங்கிலத்தில் அதுக்கு தலைப்பு பரிசுத்தமான யுத்தம் அப்படின்னு அதுக்கு தலைப்பு. அந்த ஹோலி வோன்னு சொல்லுகிற அந்த நூல்ல அவர் ஒரு விஷயத்தை எழுதியிருக்கிறார். என்ன? அவர் ஒரு டவுன் அல்லது ஒரு சிட்டி, ஒரு நகரத்தை பற்றி. அந்த நகரத்துக்கு பேரு மேன் சோல், ஆங்கிலத்தில் அந்த நூல்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது மேன் சோல். அதை எது அடையாளப்படுத்துறதுன்னா மனிதனுடைய இருதயத்தை, மனிதனுடைய ஆவியை அடையாளப்படுத்துகிறது. அது மட்டுமில்லாம அந்த நகரத்துக்கு ஒரு பிரின்ஸ் இருக்கிறார், ஒரு இளவரசர், பேரு இமானுவேல். அது இயேசுவை குறிக்கிறது. அது மட்டுமில்லாது இன்னொரு வனையம் அங்க பார்க்கிறோம், அவருடைய அந்த பரிசுத்த யுத்தம் என்று சொல்லுகின்ற அவருடைய அந்த நூலில் இவருக்கு பேரு காட்ஸ் பீஸ், கர்த்தருடைய சமாதானம். அதான் அவருக்கு பேர் காட்ஸ் பீஸ். அப்ப இந்த கர்த்தருடைய சமாதானம் என்று சொல்லுகிற இந்த நபர் அந்த மேன் சோல், அதாவது மனித ஆவின்னு சொல்லுகின்ற அந்த நகரத்தை இவர் காத்துக் கொள்ளுகிறார். அவர் கார்டு பண்ணிக்கிறார், பாதுகாத்துக்கிறார். அப்ப பகீன் எழுதுகிறார் அந்த நூல்ல, அங்க எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை. அங்க என்ன இருக்குது? ஒரு முழு சமாதானம், ஒரு ஆனந்தம், ஒரு நல்ல சுகம். இதையெல்லாம் அந்த காட்ஸ் பீஸ், அந்த தேவனுடைய சமாதானம் என்பவர் அந்த நகரத்தை காத்துக் கொள்ளுகிறார், மனித ஆவியை காத்துக் கொள்ளுகிறார்னு ஜான் பனியன் எழுதியிருக்கிறார். ஆனா அவர் தொடர்ந்து எழுதுகிற பொழுது என்ன எழுதுறாருன்னு சொன்னா, அப்படி இருந்த பொழுதும் அந்த மனித ஆவி அந்த இளவரசனான இமானுவேலுக்கு இருதயத்தை பாதித்து விட்டது, விரோதமாக நடந்து. அப்படி அவன் விரோதமாக இந்த மனித ஆவி அந்த இளவரசன் ஆகிய இயேசு கிறிஸ்துவ, அவர் தான் இளவரசர், அந்த இமானுவேலுக்கு எதிராக நடந்ததுனால அந்த இமானுவேல் அங்கிருந்து விலகி போய்விடுகிறார். அப்படி விலகி போய்விட்ட பிறகு என்ன நடக்கிறது? இந்த காட்ஸ் பீஸ், இந்த தேவ சமாதானம் ஆகியவர் அந்த இளவரசன் போனதுனால அவரும் போய்விடுகிறார். அப்படி போய்விட்ட பிறகு அந்த நகரத்துக்கு என்ன நடக்கிறது? அந்த மனித ஆவியாகிய அந்த நகரத்துக்கு எல்லா விதமான பிரச்சனைகளும் வந்து குவிந்து விடுகின்றன. எங்கு சுத்தி பார்த்தாலும் பெரிய பிரச்சனைகள், ஆபத்துகள். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நமக்கு நடக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையில கிறிஸ்தவன் தான் அங்க பார்க்கணும் யாராக? மேன் சோல், மனித ஆவியின். நம்ம இயேசு கிறிஸ்துவ விட்டு விலகி போகிற பொழுது, இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் விசுவாசமாக நடக்காத பொழுது, அவருடைய வார்த்தைகள், அவருடைய கட்டளைகளில் நாம் ஆனந்தம் கொண்டு விருப்பத்தோடு அவற்றை எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றாத பொழுது, உலகத்து ஆசைகள், உலகத்து சிந்தைகள் எல்லாம் நம்ம ஆள ஆரம்பிக்கிற பொழுது, நம் பழைய வாழ்க்கைக்குரிய காரியங்களை எல்லாம் நாம் செய்ய ஆரம்பிக்கிற பொழுது, பழைய ஏற்பாட்டு சாவலை போல உலகத்து காரியங்களை நாடுகிற பொழுது, இந்த உலகத்து கடவுளர்களின் வழியாக போகிற பொழுது, இயேசு கிறிஸ்துவுடைய இருதயத்தை நம்ம என்ன செய்கிறோம்? துக்கப்படுத்துகிறோம். அவர் நம்மை விட்டு தூர விலகி நிற்கிறார்.
அவன் நம்மை விட்டு தூரத்திலே விலகி நிற்கிற பொழுது, அவருடைய இருதயத்திலே நாம் கவலைகளை ஏற்படுத்துகின்ற பொழுது என்ன நிகழ்கிறது? இந்த காட்ஸ் பீஸ் என்று சொல்லுகிற இந்த தேவ சமாதானமும் நம்மை விட்டு போய்விடுகிறது. அப்படி அந்த தேவ சமாதானம் நம்மை விட்டு போய்விடுகிற பொழுது நம்முடைய இருதயத்திலே ஆனந்தமும் சமாதானமும் எப்படி இருக்க முடியும்? அன்பு எப்படி இருக்க முடியும்? அதனால்தான் கிறிஸ்தவன் ரொம்ப தவிச்சு போய் நிற்கிறான், என்ன செய்யறன்னு தெரியாம தடுமாறுகிறான். தேவ சமாதானத்தை அவன் அனுபவிக்கல. தேவ சமாதானத்தை அவன் அனுமதிக்காம இருக்கிறதுக்கு காரணம் அவன் வாழ்க்கையில விடுகின்ற தவறுகள். அவன் உலகத்தான போல நடக்க ஆரம்பிக்கிறதுனால அந்த தேவ சமாதானம் அவனை விட்டு போய்விடுகிறது. அதே நேரம் கிறிஸ்து எங்களுடைய சிந்தைகளில் இருக்கிற பொழுது, இங்க பாருங்க பவுலா போசன ஏழாவது வசனத்துல சொல்லுகிறது, இந்த நாலாவது அதிகாரத்துல, தேவ சமாதானம் உங்க இருதய உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இப்ப இங்க இருதயம் சிந்தைன்னு சொல்லுகிற நேரம் அதை ரெண்டா பார்க்க கூடாது. சில பேர் அப்படி பாக்கணும், ஓ இருதயம் ஒண்ணு சிந்தை ஒண்ணும் அப்படின்ட்டு அப்படியெல்லாம் தேடினீங்கன்னா அங்க ஒண்ணும் கிடைக்காது. ஒண்ணுதான் இருக்குது, மனித ஆவி இருக்குது, the soul or the spirit and body. அப்ப இங்க என்ன சொல்லுகிறார், உங்களுடைய இருதயங்களையும் உங்க சிந்தைகளையும் ஒரு வார்த்தை பிரயோகத்தை பவுல் பயன்படுத்துகிறார். அதாவது உங்களில் உள்ள அனைத்தையும், உங்களை முழுமையாக அந்த தேவ சமாதானம் காத்துக்கொள்ளும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக. உங்களில் இருக்கிற எல்லாவற்றையும் சொல்லுகிறதுக்காகத்தான் உங்களுடைய இருதயங்களையும் உங்களுடைய சிந்தனைகளையும் இங்க சொல்லியிருக்கிறார். ஆகவே நீங்க இயேசு கிறிஸ்துவ பற்றி உங்களுடைய இருதயங்களில் அவருடைய சிந்தனைகளை நிரப்பிக் கொள்ளுகிற பொழுது, அவர் எல்லா காரியத்தையும் எப்படி பார்க்கிறாரோ அதே போல வேத சத்தியங்களின் அடிப்படையில் சுற்றி இருக்கின்ற எல்லாவற்றையும் நாம் பார்க்கிற பொழுது, ஒரு கிறிஸ்தவ உலக கண்ணோட்டம் நமக்கு இருக்கிற பொழுது, இந்த கொரோனா வைரஸ் அது செய்கிற காரியங்களையும் ஒரு கிறிஸ்தவ பார்வையோடு நம்ம பார்த்து சரியாக நடந்து கொள்ளுகிற பொழுது, இந்த மிஸ்டர் காட்ஸ் ஸ்பீட், காட்ஸ் பீஸ், அந்த தேவ சமாதானம் என்ன செய்வார், நம்மை விட்டு விலகி போகாமல் நம்ம பெரிய சமாதானத்தையும் ஆனந்தத்தையும் ஏற்படுத்தி நம்மை முழுமையாக காத்துக் கொள்ளுகிறவராக இருக்கிறார். யாருக்குள்ளாக? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அவர் நம்மை காத்துக் கொள்ளுகிறார். ஏன்? நாம் விசுவாசத்தினாலே இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருப்பதனாலே நமக்கு ஒரு கார்டியன்ஷிப் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய அந்த சமாதானம் நம்மை காத்துக் கொள்ளுகிறது. அதை நாம் எல்லா பிரச்சனைகளுக்கும் மத்தியிலும் நாம் அனுபவிக்கிறோம். உலகத்து மனுஷனுக்கு அது புரியாது, அது தெரியாது. ஆனா ஒரு மெய்யான ஒரு கிறிஸ்தவனுக்கு அது தெரியும். ஏன்? அவன் கிறிஸ்துவில் தங்கி இருக்கிறான், அவரை உறுதியாக பற்றி கொண்டிருப்பதனாலே. பவுல் சொல்லுவது போல எல்லா புத்திக்கும் மேல தேவ சமாதானம் உங்கள் உறுதியங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக் கொள்ளும். That is a promise. நம்ம நம்பணும். இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு பெரிய வாக்குறுதி. இப்ப முடிக்கிற பொழுது, இந்த செய்தியை முடிக்கிற பொழுது ரெண்டு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். முதல்ல கிறிஸ்தவர்களுக்கு தேவ சமாதானம் உங்கள இருக்கிறதா? தேவ சமாதானத்தை நீங்க அன்றாடம் அனுபவிக்கிறீங்களா? பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிற பொழுது மாதிரி நீங்க ஆண்டவரை அன்றாடம் அணுகுகிறீங்களா? அவருக்கே விசுவாசமாக இருந்து இந்த நேரத்திலே உபத்திரவ காலத்துல நம்ம அவருக்கு இன்னும் அதிகமாக விசுவாசத்தோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். உபத்திரவ காலத்துல நம்ம பாவத்தோடு போராட வேண்டியது அவசியம். உபத்திரவ காலத்துல பாவம் ரெஸ்ட் எடுக்க போயிரும் நினைக்காங்க. பிசாசு இந்த உபத்திரவ காலத்தை பயன்படுத்தி நம்ம இன்னும் அதிகமாக பாவம் செய்ய வைப்பான். பாவ எண்ணங்களை நம்ம இருதயத்தில் ஏற்படுத்த பார்ப்பான். அவ எல்லா காலத்திலும் நம்ம தொலைக்க பார்க்கிறவன். ஆகவே பாவத்துக்கு நம்ம இடம் விட்டுறக்கூடாது. நல்ல நேரம் கிடைச்சிருக்குன்னு வீட்டில இருந்து தூங்கக்கூடாது. வேதத்தில் அதிகமா வாசிக்கணும், அதிகமா ஜெபம் பண்ணணும், மற்றவங்களை போன் பண்ணி தைரியப்படுத்தணும், நம்ம பலப்படுத்திக்கணும், நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லணும், ஆண்டவரை அறியாமல் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு தேவனுடைய வார்த்தைகளை சொல்லணும். தேவ சமாதானம் உங்க இருதயங்களை ஆண்டு கொள்ளுகிறதா? ஒவ்வொரு நாளும் இந்த தேவ சமாதானத்தை ஆண்டவருக்கு ஜெபம் பண்ணி எல்லா பாரத்தையும் அவர் மேல் கொட்டி விட்டு அவர் கொடுக்கின்ற அந்த தேவ சமாதானத்தை ஒரு அன்றாடம் அனுபவிக்கிறீங்களா? அது நீங்க செய்ய வேண்டியது. ஏன்னா இது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற வாக்குறுதி. ஆண்டவர் பொய் சொல்ல மாட்டார். ஆண்டவர் வாக்கு தவறாதவர். அவருக்கு பெயரே சத்தியம் என்பது. அது நமக்கு அவர் கொடுக்கிறார், அள்ளி தருகிறார். அது நம்முடைய இருதயங்கள் சிந்தைகள் நம்மை முழுமையாக நம்மை காத்துக் கொள்ளும். அவர் கொடுக்கின்ற அந்த தேவ சமாதானம். இரண்டாவதாக, ஆண்டவர் அறியாதவர்களுக்கு, வாலிப பிள்ளைகளுக்கு, உங்க குடும்பங்கள் இருக்கின்ற பிள்ளைகள், இன்னும் ஆண்டவர் அறியாதவர்கள் இங்க கேட்டுக் கொண்டிருந்தால், நீங்க ஏன் இப்படி தொடர்ந்து அந்த தேவனை விசுவாசிக்காம ஏனோ தான் ஒன்று வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க? கல்லையும் மண்ணையும் கும்பிட்டு அதுக்கு பணத்தை கொட்டி ஊர் ஊரா போய் சாமிகளையும் கடவுள்களையும் சிலைகளையும் சுத்தி பார்த்து உங்களுக்கு ஆக போறது என்ன? இதுவரை என்ன ஆகி இருக்குது? இந்த கொரோனா வைரஸ் அதெல்லாம் எதுவும் செய்ய முடியுமா? மனுஷனால படைக்கப்பட்ட வெறும் சிலைகளை கும்பிட்டு என்ன பயன் இருக்கு? அப்படியே அதையெல்லாம் கும்பிடாட்டியும் கூட ஆண்டவரை விட்டு விலகி இயேசுவுக்கு உங்க இருதயத்துல இடம் கொடுக்காம நீங்க வாழ்ந்து வர்றதுனால உங்களுக்கு என்ன நன்மை நடக்க போகிறது? இந்த நேரத்துல, இந்த உபத்திரவ காலத்துல உங்க இருதயத்துல உங்களுக்கே தெரியும் சமாதானம் இல்லையே. ஆனா மனித குமாரனாக இந்த உலகத்துக்கு வந்து மனிதருடைய பாவங்களிலிருந்து அவர் போக்குவதற்காக, அவளுக்கு விடுதலை கொடுப்பதற்காக தன்னையே பலியாக கொடுத்த அந்த தேவகுமாரன் நீங்க ஏன் இன்னைக்கு விசுவாசிக்க கூடாது? என்னிடத்தில் வருகிறவர்களை நான் புறம்பே தள்ளி போட மாட்டேன்னு இயேசு சொல்லியிருக்கிறாரே. என்னிடத்தில் வருகிறவர்களுக்கு நான் ஆறுதல் தருவேன் என்று இயேசு சொல்லியிருக்கிறாரே. நீங்க யாரா இருந்தாலும் சரி, எந்த விதமான பிரச்சனை உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, உங்க இருதயம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சொல்லி ஆண்டவர் சொல்லுற என்னிடத்துல வா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருகிறேன் என்று இயேசு சொல்லி இருக்கிறாரே. யாரா இருந்தாலும் பரவாயில்ல, சின்ன பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்ல, வாலிபனா இருந்தாலும் சரி, படிக்காதவனா இருந்தாலும், படித்தவனாக இருந்தாலும், இயேசு சொல்லுகிறார், நீ வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு இழைப்பாறுதல் தருகிறேன், உங்க நுகத்தை இலகுவாக்குகிறேன். அப்படின்னா நீங்க சுமக்கிற பாரத்தை எல்லாம் ரொம்ப லேசாகிடுறேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஏன் அவரை நீங்கள் இன்னைக்கே விசுவாசிக்க கூடாது? நீங்க விசுவாசிச்சா மட்டும்தான் அவரோட சமாதானம் ஏற்படும். அவருடைய அந்த சமாதானத்தை அவர் உங்களுக்கு கொடுப்பார். அதுக்கு முந்தைய அனுபவிக்க முடியாது. ஆகவே இன்றைக்கு காலதாமதம் செய்யாம, தள்ளி போடாம, ஆண்டவரே என்னை மன்னியும், ஆண்டவரே பாவத்தினால குழம்பி போய் உங்களை விட்டு தள்ளி இருந்துட்டேன் சுவாமி, இன்றைக்கு உங்களை நான் விசுவாசிக்கிறேன் சுவாமி, பழைய வாழ்க்கைக்கு ஒரு முடிவு கட்டுகிறேன் சுவாமி, நீ அந்த வழியில போகாம உங்களுடைய தேவத்தை வாசித்து உங்களிடத்தை ஜெபித்து நீங்களே தேவன், என் மேல இவ்வளவு அன்பு காட்டுகிறீர்கள் என்று சொல்லி நான் உங்களுக்கே விசுவாசமாக நடப்பேன் என்று சொல்லி அவரை விசுவாசிங்க. பவுலப்போஸ்தலர் நீங்க சொல்லுகின்ற தேவ சமாதானம் நிச்சயமா உங்க இருதயங்களையும் உங்களுடைய சிந்தைகளையும் அருமையாக கட்டி பாதுகாக்கும். எப்படி ரோம சோல்ஜர்ஸ் எல்லாம் அவங்களுடைய நாட்டை பாதுகாத்தார்களோ அதையும் விட அருமையாக ஆண்டவர் இந்த மிஸ்டர் காட்ஸ் பீஸ கொடுத்து உங்களை பாதுகாப்பார். ஏன் நீங்க இன்னைக்கே அவரிடத்துல வரக்கூடாது? ஜெபம் பண்ணுவோம். அன்பும் கிருபையும் உள்ள எங்கள் தேவனே, அருமையாக கூட இந்த நாளிலே ஓமான், இந்தியா, மலேசியா, நியூசிலாந்து, இந்த நான்கு நாடுகளிலும் இருக்கின்ற மக்களை எல்லாம் ஒன்று சேர்த்து இந்த இணையதளத்தின் மூலமாக உம்முடைய செய்தியை நீர் விளக்கி அவர்களுக்கெல்லாம் ஒரு சமாதானத்தை ஏற்படுத்துகின்றீர். ரட்சிப்பு அடையாதவர்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கிற தேவன் நீர். ரட்சிப்பை அடைந்தவர்களுக்கு தேவ சமாதானத்தை கொடுத்து அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுகிற தேவன் நீர். இன்றும் கூட உம்முடைய வசனங்களின் மூலமாக இந்த மக்களுக்கு ஆறுதல் கொடுத்து தைரியத்தோடும் பலத்தோடும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக தொடர்ந்து அவர்கள் முன்னேறும் நீர் கிருபை பாராட்டும். எங்கள் மத்தியிலே நீர் இன்றைக்கு இருந்து எந்தவித தடைகளும் ஏற்படாதபடி ஆராதனை செய்யவும் உம்முடைய செய்தியை கொடுக்கவும் நீர் எங்களை ஆசீர்வதித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து இந்த நாளிலே இன்னொரு கூட்டத்துக்காக ஆராதனைக்காக நாம் கூடுகிற பொழுது அந்த வேளையிலும் நீர் எங்களை பாதுகாத்து எங்களோடு வசனத்தின் மூலமாக பேசும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டு ஜெபிக்கிறோம். ஆமென்.